إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய வல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூனத்தென்றல் என்ற இணையதளத்தினூடாக இதை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நமது இன்றைய இந்த அமர்வின் தலைப்பாக இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக திகழ்கின்ற ஹஜ் என்ற அந்த கடமை, இந்த வணக்கத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த வணக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் எப்படி நிறைவேற்றுமாறு நமக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டினார்கள், இதனுடைய சட்டதிட்டங்கள், இவைகளை பற்றி ஒரு தொடர் வகுப்பாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இஷா துலகிக்கு பிறகு சுமார் 8-15 மணி அளவில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு தலைப்புக்குள் நுழைகின்றேன். என் அருமையானவர்களே, இந்த சிறப்புமிக்க இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களில் இறுதி தூணாக விளங்குகின்ற இந்த கடமைக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில அடிப்படைகள் இருக்கின்றன. இதிலே முதலாவதாக என் அருமை சகோதரர்களே, நாம் எந்த ஒரு இபாதத்தை வணக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அது அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கென்று சில விதிகளை நிபந்தனைகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கின்றது. அவைகளுக்கு உட்பட்டு நமது இபாதத்துகள் அமையப்பெறும் போதுதான் அது அந்த ரப்பிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். நாம் அனைவரும் இந்த அடிப்படைகளை விளங்கி வைத்திருப்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த அடிப்படைகளில் முதலாவது அடிப்படையாக திகழ்வதுதான் அல் இஹ்லாஸ், மன தூய்மை. தூய்மையான எண்ணத்தோடு நாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. இவர்கள் அந்த ரப்பை தரிசிப்பதை விரும்புகின்றார்களோ, ஆதரவு வைக்கின்றார்களோ, அவர்கள் சாலிஹான அமல்கள் செய்யட்டும், இன்னும் அந்த ரப்புக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காது இருக்கட்டும் என்று அந்த ரப்புல் ஆலமீன் கூறிக்கொண்டிருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் அந்த ரப்பை நமது கண்களால் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அந்த ரப்பை நாம் நம்பி இருக்கின்றோம், அவனுடைய கட்டளைகளுக்கு செவிசாய்க்கின்றோம், அவனுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்கின்றோம், அந்த ரப்பின் மீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த ரப்பை நமக்கு தரிசிக்க கிடைப்பதென்பது, சந்திக்க கிடைப்பதென்பது எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்கும். அதை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மூமின்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் அதை விரும்புகின்றார்களோ, ஆதரவு வைக்கின்றார்களோ, அவர்கள் நல்ல அமல்கள் செய்யட்டும். அது மாத்திரமல்ல, அந்த ரப்புக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காது இருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் அந்த அல்லாஹுவை வணங்குகின்ற பொழுது தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கி விடாமல் நமது வணக்கங்களை நாம் இஹ்லாஸான முறையிலே அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது, 6வது அத்தியாயத்தினுடைய 162வது வசனமாக கூறுகிறான், புல் இன்ன சலாதி வனுசாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பணியிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹ்வுக்காக என்று நபியே நீங்கள் கூறுங்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், உண்மையிலே நபி அவர்களுடைய அனைத்து காரியங்களும் அவ்வாறுதான் இருந்தன. நபி அவர்கள் இஹ்லாஸான முறையில் தான் செயலாற்றினார்கள். ஆனாலும் அல்லாஹ் அதை கூறுமாறு கட்டளையிடுகின்றான், தனது சமூகத்துக்கும் அதை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிடுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையாக செயலாற்றினார்கள். அவர்களை விட தூய்மையாக செயலாற்றி ஒருவரை காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட தூதரை பார்த்து அல் குர்ஆன் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. நபியே, நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பழையிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் அல்லாஹ்வுக்காக என்று கூறுங்கள். என் அருமை சகோதரர்களே, இபாதத்துகள் மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக என்று இருக்க வேண்டும். அவன் பேசுவதாக இருக்கலாம், அவன் பார்ப்பதாக இருக்கலாம், அவன் பிடிப்பதாக இருக்கலாம், அவனது ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அருமை சகோதரர்களே, நாம் இந்த ஹஜ் என்ற இபாதத்துக்கு நுழைவதற்கு முன்னாலும் நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களை பரிசுத்தமான எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, எவ்வளவு உயர்ந்த ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தில் தூய்மையான எண்ணம் இல்லை என்றால், இஹ்லாஸ் இல்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த பெருமதியுமே இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிறிய ஒரு காரியம், சிறிய ஒரு இபாதத், அதிலே மன தூய்மை இஹ்லாஸ் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அதற்கு இருக்கக்கூடிய பெருமதி தனியானதாக இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையுடைய நாளில் மூன்று பேரை கொண்டுதான் நரகம் எரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா நரகத்தை மூட்ட ஆரம்பிப்பது மூன்று பேரை கொண்டுதான் என்று சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒருவர் தான் ஷஹீத், தனது உயிரை அல்லாஹ்வுடைய பாதையை அர்ப்பணித்த ஒரு ஷஹீத். இரண்டாவது ஒரு செல்வந்தர், மூன்றாவது ஒரு அறிஞர்,
இவர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்த அந்த நியமத்துக்காக உரிமைகளை கடமைகளை சரியாக நிறைவேற்றியவர்கள். ஆனாலும் அவர்கள் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக அதை நிறைவேற்றாத காரணத்தால் அவர்களை கொண்டு நரகம் எரிக்கப்படுகின்றது என்றால், என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எவ்வளவு உயர்ந்த தியாகங்கள், எவ்வளவு உயர்ந்த நன்மையான காரியங்கள், எந்த பெருமதியும் அற்று அங்கே தூக்கி வீசி வீசப்படுகிறது என்றால், நாம் செய்கின்ற இபாதத்துகள், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், அதில் இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் இல்லை என்றால் அந்த ரப்பிடத்தில் எந்த பெருமதியும் இருக்காது. எனவே அருமை சகோதரர்களே, நாம் எல்லா நேரங்களிலும் சரி செய்து கொள்ள வேண்டியது, சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது நமது இஹ்லாஸை தான். நாம் உண்மையிலே தூய்மையான எண்ணத்தோடு தான் இதை நிறைவேற்றுகின்றோமா? இதை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்றுகின்றேனா? இதில் முழுமையாக இஹ்லாஸ் இருக்கிறதா அல்லது வேறு நோக்கங்கள் இருக்கின்றதா? மக்கள் என்னை புகழ வேண்டும், மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் இதில் இருக்கிறதா, அல்லது அற்பமான உலக லாபங்கள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு முன்னால், அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கும் போதும், அந்த வணக்கத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும் நாம் நமது எண்ணத்தை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் நான் இதை செய்கின்ற பொழுது, இதை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹுக்காகத்தான் இதை ஆரம்பித்தேனா? செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த எண்ணத்தில் எந்த ஒரு மாறுதலும் வராமல் அப்படியே இருக்கின்றதா? அந்த இபாதத்தை செய்து முடித்ததன் பிறகும் உண்மையிலே அந்த தூய்மையான எண்ணம் அவ்வாறே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இஹ்லாஸ் இல்லை என்றால், தூய்மையான எண்ணம் இல்லை என்றால் அந்த வணக்கம் தூக்கி எறியப்பட்டுவிடும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஹஜ் என்ற வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இதை சிலர்கள் பேருக்காகவும் புகழுக்காகவும் இதை மக்கள் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இபாதத்திலே சில நேரங்களில் வீழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். இது ஒரு மோசமான நிலை. அல்லாஹ்விடத்தில் இதற்கு எந்த பெருமதியும் இருக்காது. ஒரு சிலரை பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய ஊர்களில் சில வளமைகளை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு முன்னால் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சடங்குகள், அந்த சம்பிரதாயங்கள் இஹ்லாஸுக்கு வேட்டு வைக்கக்கூடியவைகளாக இருந்தால் அவைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அவைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். எல்லாருமே சகோதரர்களே, தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜுக்காக நியத்தி வைத்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபிஹா வலா சும்அ. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை பிறர் பாராட்ட வேண்டுமென்றோ அல்லது முகஸ்துதிக்குரிய ஒன்றாகவோ இதை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எனவே நறுமை சகோதரர்கள், ஒருவர் தன்னை ஹாஜ் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அல் ஹாஜ் என்று அவருடைய பேருக்கு பக்கத்திலே போட வேண்டும் என்பதற்காகவோ இந்த நோக்கங்களில் இந்த வணக்கம் அமைந்து விடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இதற்கு இருக்காது. எனவே நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது, இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் வருவதற்கு முன்னாலும், இந்த வணக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுதும், இந்த வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நமது ஊருக்கு திரும்பியதன் பிறகும் நாம் இஹ்லாஸான எண்ணத்தோடு தான் இருக்கின்றோமா? இந்த வணக்கத்தை நான் இஹ்லாஸோடு தான் நிறைவேற்றினேனா என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, பல பகுதிகளில் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வரக்கூடியவர்களே, நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இஹ்லாஸான முறையிலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் என்று கூறினார்கள். அனைத்து செயல்களுக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும், எவ்வளவு அர்ப்பணிப்போடும் தியாகங்களோடும் நிறைந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அந்த காரியங்களில் நீயத் இல்லை என்று சொன்னார், தூய்மையான எண்ணம் இல்லை என்று சொன்னால், இஹ்லாஸ் இல்லை என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இருக்காது. எனவே நறுமை சகோதரர்களே, நமது அனைத்து காரியங்களிலும் இபாதத்துகளாக இருந்தாலும், அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபட்ட காரியங்களாக இருந்தாலும், அனைத்தையும் நாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்பலில்லாஹ், ஒருவர் இன்னும் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார். இன்னொருவரை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார், அல்லாஹ்வுக்காக அவரை கோபிக்கின்றார், அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுக்கின்றார், அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார் என்றால் ஃபகதி ஸ்தக்மனல் ஈமான், இவர் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று நபி அவர்கள் சொல்கிறார். எனவே நறுமை சகோதரர்கள், நமது அனைத்து அசைவுகளையும் செயல்பாடுகளையும் நாம் அல்லாஹ்வுக்காக என்று ஆக்கிக் கொள்கின்ற பொழுது நாம் ஒரு முழுமையான மூமினாக மாறுவோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். எனவே நறுமையான சகோதரர்கள், முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் என்ற உள தூய்மை ஹஜ் என்ற வணக்கத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். நாம் அதை அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அதில் வேறு எந்த ஒரு புகழோ, வேறு பட்டமோ, வேறு அதற்காக என்ற சில விசேஷமான பெயர்களோ எதுவும் நமக்கு அவசியம் இல்லை. நாம் பார்க்கின்றோம் நமது ஊர்களில் சிலருடைய பெயர்களுக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போடப்படாத காரணத்தால் அவர்களுடைய திருமணங்களுக்கு கூட வராதவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமண அழைப்பிதழ்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதில் அல்ஹாஜ் என்பதை குறிக்கப்படாத காரணத்தால் திருமணங்களுக்கு வராமல் அவைகளை புறக்கணித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்காக இந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே சகோதரர்களை, பல லட்சங்களை செலவழித்து அர்ப்பணிப்புகள் தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் இது அந்த ரப்பிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ரப்பிடத்தில் எப்பொழுது ஒப்புக்கொள்ளப்படும், அது தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக அது நிறைவேற்றப்படும் பொழுதுதான். எனவே நறுமை சகோதரர்களை, நாம் முகஸ்துதியின் காரணத்தால் அல்லது மக்களுடைய புகழின் காரணத்தால் நமது வணக்கங்களை நாம் பாழ்படுத்தி விடக் கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி எச்சரிக்கிறான், அலட்சியமாக இருப்பார்கள், பிறருக்கு காண்பிப்பதற்காக அதை நிறைவேற்றுவார்கள். இந்த இரண்டு காரணங்களும் தான் அவருக்கு தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய கோபமும் தண்டனையும் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது எது? அலட்சியமும் பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்வது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான நோய்கள் எதுவும் வந்துவிடாமல் நமது எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவைகளை பரிசுத்தமானதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்கின்ற நாம் அனைவரும் நமது எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இந்த ஹஜ்ஜை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்றுகிறேன், இதில் நான் வேறு எந்த ஒரு நன்மையோ, வேறு எந்த ஒரு உலக லாபத்தையோ, புகழ்ச்சியோ, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதையோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் முழுமையாக அல்லாஹ்வுக்காகத்தான் நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை ஆழமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்வோம். அந்த இஹ்லாஸுக்காக நாம் அல்லாஹ்வை பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், எனது எண்ணத்தை தூய்மையாக ஆக்கி வைப்பாயாக, எனது எண்ணத்தை இஹ்லாஸாக ஆக்கி வைப்பாயாக, அனைத்து இபாதத்துகளையும் வணக்கங்களையும் உனக்காக நான் செய்ய வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸான எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்தி விடுவாயாக என்று நாம் அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நமது எண்ணங்கள் தூய்மையாக இருப்பது மாத்திரமல்ல, ஒருவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அவர் எந்த பணத்தை செலவழிக்கின்றாரோ அந்த பணமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அய்யுஹன் நாஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், அனைத்து பலவீனங்களை விட்டும் தூய்மையானவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் பரிசுத்தமானதை மாத்திரம் தான் அவன் ஏற்றுக்கொள்வான். எது பரிசுத்தமாக அவனிடம் ஒப்படைக்கப்படுமோ, எது நம்மிடம் இருந்து பரிசுத்தமாக செல்லுமோ அதுதான் அந்த ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். நமது எண்ணங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நாம் அதற்காக செலவழிக்கின்றோமே பணம், அதுவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தை அவன் பார்ப்பதில்லை, உங்களுடைய செல்வத்தை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனத்தை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய ஆடம்பரத்தை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் கழிக்கின்ற இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆடம்பரத்தையோ, நீங்கள் வகிக்கின்ற பதவியையோ, இவைகளை எதையும் அல்லாஹ் பார்க்க போவதில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். அந்த உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த எண்ணங்களை பார்க்கிறான். அடுத்ததாக உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அவைகளை நாம் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான், பரிசுத்தமான இல்லாதவைகளை அழுக்கானவைகளை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எத்தனை லட்சங்கள் செலவழிக்கின்றாரோ அந்த பணம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும், தூய்மையான வழியிலே ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அநியாயமாக அக்கிரமமாக இஸ்லாம் தடுத்த வழிகளில் சம்பாதித்த பொருளாக பணமாக இருக்கக்கூடாது, அப்பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று இந்த ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன் அல்லாஹ் அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹ் தனது தூதர்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மூமின்களுக்கும் கட்டளையிட்டான். தனது தூதர்களுக்கு எதை கட்டளையிடுகிறானோ அதைத்தான் மூமின்களுக்கும் கட்டளையிடுகிறான். அது என்ன? யா அய்யுஹ ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம். இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இறை தூதர்களே, நீங்கள் பரிசுத்தமானவற்றை உண்ணுங்கள், ஹலாலானதை அனுமதிக்கப்பட்டவற்றை உண்ணுங்கள், இன்னும் சாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அந்த ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். நான் அறிந்த நிலையிலே இருக்கிறேன். மற்றும் ஒரு இடத்திலே தொடர்ந்து நபி அவர்கள் இன்னொரு வசனத்தையும் ஓதி காட்டுகிறார்கள், யா அய்யுஹல் லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாதி மா ரசக்னாகும், மூமின்களே, உங்களுக்கு நாம் அறிந்தவற்றிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள், பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவுகிறான். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, தங்களுடைய அந்த செல்வம் அதுவும் தூய்மையான முறையிலே ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரப்பிடத்தில் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முதலாவது அடிப்படையாக திகழ்வது தூய்மையான எண்ணம், இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படைதான் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா, வழிமுறைக்கு ஏற்ப அந்த இபாதத் வணக்கம் அமைய வேண்டும். இது இரண்டாவது மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு ஏற்ப அந்த இபாதத் அமைய பெற வேண்டும். நாம் சொல்லி இருக்கக்கூடிய கலிமா என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் நாம் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, ஜமாஅத்துடைய அமீருக்கு கொடுக்க முடியாது, ஒரு மௌலவிக்கு கொடுக்க முடியாது, ஒரு தரீக்காவுடைய ஷேருக்கு கொடுக்க முடியாது, என் அருமை சகோதரர்களை, ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு கொடுக்க முடியாது, ஒரு மதுகபுடைய இமாமுக்கு கொடுக்க முடியாது, யாருக்கும் அந்த இடம் கொடுக்கப்பட முடியாது. அது அல்லாஹ்வின் தூதருக்குரிய இடம் அது. அதனால் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் கூறியிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிடுவதெல்லாம் குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ், நபியே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குவான் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஒரு இபாதத்தை வணக்கத்தை செய்கிறோம் என்றால் ஏதோ நேரத்தை போக்குவதற்கு நாம் செய்யவில்லை, அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக செய்யவில்லை. நாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம், அதுவும் ஹஜ் என்ற வணக்கம், பல லட்சங்கள் செலவழிக்கப்பட்டு பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வணக்கம், அது அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதி மற்ற ஒன்றாக மாறுவதற்கு நாம் அனுமதிக்கலாமா? நிச்சயமாக நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி என்றால் நாம் இந்த அடிப்படைகளை ஆழமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானே, அந்த முன்மாதிரியை நாம் அங்கிருந்து தான் பெற வேண்டும். அதுதான் முன்மாதிரி, அதுதான் நமக்கு வெற்றி. எனவே நறுமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள், ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மனாசிக்கும், நீங்கள் என்னிடமிருந்தே இந்த வணக்க வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த இபாதத்துடைய முறைகளை, இந்த ஹஜ்ஜுடைய வழிபாடுகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் என்னிடமிருந்துதான் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் மறுபடியும் ஹஜ் செய்வேனோ என்று நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது. எனவே இந்த வணக்கத்தை நான் எவ்வாறு நிறைவேற்றுகிறேனோ அதை நீங்கள் என்னிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, பல லட்சங்களை ஹஜ்ஜுக்காக செலவழித்து வரக்கூடிய ஹாஜிகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நான் இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வின் தூதர் எப்படி நிறைவேற்றினார்களோ அப்படித்தான் நான் நிறைவேற்ற வேண்டும். வேறு யாருடைய தேவைகளுக்கோ யாரும் காட்டுகின்ற தவறான வழிமுறைகளில் இந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றிவிடக் கூடாது. மாறாக அல்லாஹ்வின் தூதர் இதை எப்படி நிறைவேற்றி காட்டினார்களோ அந்த முறையில் தான் இந்த வணக்கத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை விடயம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூ வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹூ வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப். உங்களுடைய அந்த தூதர், அல்லாஹ்வின் தூதர், அவர் எதை உங்களுக்கு கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும், வேறு வேறு வழிமுறைகளை அல்ல. நமது மூதாதையருடைய பழக்க வழக்கங்களை அல்ல, அல்லது நமது ஊருடைய வளமைகளை அல்ல, நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அல்லாஹ்வின் தூதர் என்ன வழிமுறைகளை நமக்கு தந்துவிட்டு சென்றார்களோ அவைகளைத்தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே நபிமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்தை எப்படி நிறைவேற்றினார்களோ அப்படி நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பல லட்சங்களை செலவழிக்க கூடியவர்கள் நபி அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்கள் என்பதை படிப்பதற்கு அது சம்பந்தமாக உள்ள ஆதாரபூர்வமான செய்திகள் இடம்பெறக்கூடிய புத்தகங்களை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் எப்படி இந்த வணக்கத்தை நிறைவேற்றினார்கள் என்பதற்கு புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே கிதாபுல் ஹஜ்ஜை படித்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய பாடம் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அதில் நபி அவர்கள் எப்படி அந்த வணக்கத்தை நிறைவேற்றினார் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை படித்து பாருங்கள். அதற்கு சில ஆயிரங்களை ஒதுக்குங்கள். பல லட்சங்களை செலவழித்து நமது வணக்கம் பாடாகிவிடக் கூடாது. அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எனவே என் அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இதை செய்து காட்டினார்களோ அப்படி செய்யும் பொழுதுதான் அது அந்த ரப்பிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஹுவ ரத். இவர்கள் நாம் ஏவாத ஒன்றே, நாம் கட்டளையிடாத ஒன்றே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தி செய்வார்களோ அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். எந்த ஒரு பெருமதியும் இல்லை. யா அல்லாஹ், நான் பல லட்சங்களை செலவழித்தேன், யா அல்லாஹ், பல கஷ்டங்களை தியாகங்களை மேற்கொண்டேன், யா அல்லாஹ், எதுவும் அல்லாஹ்விடத்திலே பயனளிக்காது. ஏன்? நாம் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு ஏற்ப அந்த வணக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றார். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு விடக்கூடிய எச்சரிக்கை தான் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்யப்படும் பொழுது அது நிராகரிக்கப்பட்டுவிடும். இஹ்லாஸ் எந்த அளவு முக்கியமோ, அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணம் எந்த அளவு முக்கியமோ, அந்த அளவு அல்லாஹ்வினுடைய தூதரின் வழிகாட்டுதல் முக்கியமாக இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். ஒன்று இருக்கிறது, ஒன்று இல்லை என்றால் வணக்கம் தூக்கி எறியப்படும். இஹ்லாஸ் இருக்கிறது, நபி வழி இல்லை என்றாலும் அது தூக்கி எறியப்படும். நபி வழி இருக்கிறது, இஹ்லாஸ் இல்லை என்றாலும் தூக்கி எறியப்படும். எனவே இந்த இரண்டும் ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஆணிவீராக திகழக்கூடியவைகள், அடிப்படையாக திகழக்கூடியவைகள். இந்த இரண்டையும் நமது உள்ளங்களில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமது அனைத்து செயல்பாடுகளையும் இந்த அடிப்படைக்கு உட்பட்டதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த இரண்டு அடிப்படைகளை இதுவரை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அடுத்ததாக நமது தலைப்பிலே நாம் பார்க்க போவது இந்த ஹஜ் என்ற வணக்கம், இது நம் மீது கடமை என்பதற்குரிய ஆதாரங்கள் என்ன? அல் குர்ஆன் இதை பற்றி கூறக்கூடியவைகள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கூறிய செய்திகள் என்ன? இவைகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயம் 96-97 ஆகிய வசனங்களை நீங்கள் புரட்டி படித்து பார்க்கலாம். அதிலே கூறக்கூடிய செய்தி என்ன? வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தாஅ இலைஹி சபீலா. ومن كفر فان الله غني عن العالمين அல்லாஹுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இதில் கூட நீங்கள் பார்த்தால் ஒலி இல்லா அல்லாஹுக்காக என்று அல்லாஹு தஆலா கூறுவதற்கு மறக்கவில்லை. அல்லாஹ் அதை நினைவூட்டுகிறான். ஒலி இல்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத், யாருக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த வீட்டுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை என்று அல்லாஹ் அறிவிச்சுகிறார். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது கடமை. ஒமன் கஃபர், எவர்கள் நிராகரிப்பார்களோ அனைவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். ஒருவன் அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை என்றால், அவனுக்கு செல்லும் இருந்தும் வசதி இருந்தும் அவன் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹுக்கு எந்த ஒரு குறையும் அதன் மூலமாக ஏற்பட போவதில்லை. அல்லாஹ் அகிலத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவன் என்று அறிவிப்பு செய்தார். நாம் செய்கின்ற இந்த அனைத்து இபாதத்துகளும் இந்த கட்டுப்படுதல்கள் அனைத்தும் நமக்கு நன்மைக்காகத்தான் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே நறுமை சகோதரர்கள், இவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு அந்த வீட்டுக்கு சென்று இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இரண்டாவது அத்தியாயம் 196 வசனமாக இடம்பெறுகிறது, வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள், முழுமையாக நிறைவேற்றுங்கள். முழுமை என்றால் என்ன? அல்லாஹு தஆலா ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அதில் முழுமை வர வேண்டும் என்றால் அந்த முழுமையிலே எது இருக்க வேண்டும்? இஹ்லாஸான எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகள் அனைத்தும் அதிலே பேணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வணக்கம் முழுமை பெறும். எனவே நறுமை சகோதரர்கள், இதுவும் அல் குர்ஆன் நமக்கு இடக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்ப்போம் என்றார். முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருமுறை நபி அவர்கள் எமக்கு ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், கத் ஃபரலல்லாஹு அலைக்கும்ல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான். எனவே ஃபஹுஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், நீங்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுங்கள். ஃபகால ரஜுலு, ஒரு மனிதர் கேட்கின்றார், அகுல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கிறார். ஃபஸக்கத நபி அவர்கள் அமைதியாக இருக்கிறார், நபி அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். ஹத்தா காலஹா தலாதன், இவர் இந்த கேள்வி 3 முறை திரும்ப திரும்ப கேட்கின்றார். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் அது ஒவ்வொரு வருடமும் உங்கள் மீது கடமையாக இருக்கும். அதை உங்களால் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். நான் எந்த விடயங்களில் உங்களை விட்டனோ அதில் நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதற்கு முன்னர் உள்ள சமூகங்கள் அழிந்து போவதற்குரிய காரணங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்டதுதான். கேள்விகள் என்பது இஸ்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. பயனுள்ள கேள்விகள், தேவையுள்ள கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். குர்ஆன் எப்படி சொல்கிறது? ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், எதிலே உங்களுக்கு அறிவில்லையோ அது சம்பந்தமாக அறிவுடையவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் குர்ஆன் கட்டளையிடுகிறது. ஆனால் கேள்விகள் என்று வரும் பொழுது அவைகள் தேவையற்ற பயனற்ற கேள்விகளாக அமைந்துவிடக்கூடாது. வெறுமனை ஏதோ அற்ப நோக்கங்களுக்காக கேள்விகள் அமைந்துவிடக்கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு முன்னர் உள்ள சமூகங்கள் அழிந்து போனதற்குரிய காரணம் அதிகமாக கேள்வி கேட்டதும், வஹ்திலாஃபிஹிம் அலா அன்பியாஹி, அவருடைய நபிமார்களுக்கு மாறு செய்ததும் தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபைலா அமரத்துக்கும் விஷயின் ஃபஅதூ மின்ஹு மஸ்தத்அதும், நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் அதை நீங்கள் முடியுமானவரை அதை நிறைவேற்றுங்கள், செயல்படுத்துங்கள். வைதா நகைத்துக்கும் அன்ஷை, நான் ஒன்றை உங்களுக்கு தடுத்தால் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் போதிக்கின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கருணையை நாம் இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். தனது சமூகத்துக்கு சிரமம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கேள்வியின் பொழுது அமைதியாக இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இதற்கு முன்னர் சமூகங்கள் அளிக்கப்பட்டதற்குரிய காரணங்களையும் நமக்கு எத்தி வைப்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், வாழ்க்கையிலே ஒரு முறைதான் இந்த வணக்கம் நம்மீது கடமையாக இருக்கின்றது. வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்றுவதுதான் நம்மீது கடமை. அவ்வாறுதான் அல்லாஹ் நம்மீது அதை கடமையாக்கி வைத்திருக்கின்றார். எனவே நறுமை சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்தை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் மீது இந்த வணக்கம் கடமையாகி விடுகின்றது. அவர்கள் இதை தாமதப்படுத்தக்கூடாது. இதை தாமதப்படுத்துவது என்பது ஒருபோதும் ஒரு அறிவுடைய செயலாக அது இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நமது சமூகத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது வயது முதிர்ந்த ஒரு நிலையை அடைகின்றவரை, தள்ளாடுகின்ற வயது வரை இந்த ஹஜ்ஜை பிற்போடுகின்ற ஒரு அவலநிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த வணக்கம் உண்மையிலே வலிமையோடு சக்தியோடு இருக்கும் பொழுது செய்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலங்களில் இந்த வணக்கத்தை நிறைவேற்றாமல் நமது சமூகத்தில் இருக்கின்ற ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டின் காரணத்தால், தவறான ஒரு கொள்கையின் காரணத்தால் அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இறுதி கடமை என்ற காரணத்தால் ஏதோ வயது முதிர்ந்த காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறல்ல. என் அருமை சகோதரர்களே, எப்பொழுது ஒருவர் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சக்தி பெற்று விடுகிறாரோ அவருக்கு இந்த வணக்கம் கடமையாகி விடுகின்றது. அதற்கு பிறகும் அதை அவர் நிறைவேற்றாமல் இருந்தால் பல காரணங்களுக்காக அவரது செல்வம் இல்லாமல் ஆகலாம், அவர் நோய்வாய்ப்படலாம், அந்த நேரத்திலே அவர் ஒரு குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நிறுத்தப்பட போகின்றார். எனவே நறுமை சகோதரர்களை, நாம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு சிலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஹஜ் கடமை இல்லை, என் மீது ஹஜ் கடமை இல்லை. ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் பல ஹஜ்ஜுகளை நிறைவேற்றலாம். அடிப்படை வசதிகள் போக ஒருவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் என்ன? அவருக்கு வாழ்வதற்கு ஒரு வீடு தேவையாக இருக்கிறது, அதே போன்று அவருக்கு வாழ்க்கை செலவுகளுக்குரிய தேவைகள், இவைகள் எல்லாம் போக அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களை கணக்கு போட்டு பார்த்தால் பல ஹஜ்ஜுகளை நிறைவேற்றலாம். இவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் குற்றவாளிகள். என் அருமையானவர்களே, சிலர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய இவ்வாறான சொத்துக்களை செல்வங்களை எல்லாம் அவர்கள் கணக்கு பார்ப்பதே இல்லை. எத்தனையோ காணிகளை வாங்கி போட்டிருக்கிறார்கள், காணிகளுக்கு மேல் காணிகள், சொத்துகளுக்கு மேல் சொத்துகள், கடைகளுக்கு மேல் கடைகள், வீடுகளுக்கு மேல் வீடுகள், இப்படி எல்லாம் வாங்கி போட்டு விட்டு சொல்கிறார்கள் என்ன, நம் மீது ஹஜ் கடமை இல்லை என்று சொல்றார்கள். இவர்கள் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகள், அல்லாஹ்விடத்திலே இவர்கள் தண்டனைக்குரியவர்கள். ஏன்? இது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று, சாதாரண ஒன்று அல்ல. இஸ்லாம் சொல்கிறதே புனியல் இஸ்லாம் வலா ஹம்ஸ், இஸ்லாம் என்ற இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருப்பது ஐந்து தூண்களின் மீது என்று நபி அவர்கள் சொல்கிறார்களே, அதில் ஒன்றுதான் ஹஜ். எனவே இதை சாதாரணமாக ஒருவர் நினைத்து விடக்கூடாது, இதை அலட்சியமாக இதில் இருந்து விடக்கூடாது. தன் மீது கடமையா, இதை நிறைவேற்ற வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்ஸிஹ்ஹத்துக்கு கப்ல ஸஹமி, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கிய நிலையை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். வஹினாக்க கப்ல ஃபக்ரி, ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதிலே நமக்கு வரக்கூடிய நிலைமைகள், அதனுடைய அதிலே வரக்கூடிய மாறுதல்கள் நாம் அறிய மாட்டோம். எனவே அடுத்த வருடம் என்னத்திலே பணம் இருக்குமா, அடுத்த வருடம் நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பேனா, யாருக்கும் தெரியாது. இந்த வருடம் என் மீது அது கடமையா, அதை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்காக என்னை தயார்படுத்த வேண்டும், இதை நான் பிற்படுத்த கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்ததாக மற்றும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஒரு சில சகோதரர்கள் நினைக்கிறார்கள், இந்த சவுதி மண்ணுக்கு வந்தவர்கள், இந்த நாட்டிலே வேலை செய்யக்கூடிய சிலர் நினைக்கிறார்கள், நாம் இந்த நாட்டுக்கு தொழிலுக்காகத்தான் வந்திருக்கிறோம், இந்த நாட்டுக்கு நாம் வந்திருப்பது தொழிலுக்காக, எனவே நம் மீது ஹஜ் கடமை இல்லை, நாம் நமது நாட்டிலிருந்து நாம் எங்கு பிறந்தோமோ அங்கிருந்துதான் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வர வேண்டும் என்று ஒரு தவறான கருத்திலே இருக்கிறார்கள். இதுவும் இப்படி ஒரு நிபந்தனை இஸ்லாம் போடவே இல்லை. இஸ்லாம் சொல்வதெல்லாம் எவர்கள் அந்த வீட்டை அடைந்து அந்த ஆலயத்தை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுவார்களோ அவர்கள் மீதுதான் கடமை என்று சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இங்கு தொழிலுக்காக வந்தாலும் அதற்குரிய அனைத்து வசதி வாய்ப்புகளும் நமக்கு கிடைத்து விடும் என்றால் நம் மீது அது கடமையாகி விடுகின்றது. அதை நாம் தாமதப்படுத்தக் கூடாது, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய வசதிகள் கிடைக்கவில்லை என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். ஆனால் இங்கு இருக்கும் பொழுதும் நமக்கு அதற்குரிய அனைத்து வசதிகளும் கிடைத்து விடும் என்றால் நம் மீது அந்த வணக்கம் கடமையாகி விடுகின்றது. அடுத்ததாக நமது சமூகத்திலே இல்ல உள்ள மற்றொரு தவறான கருத்து என்ன? ஏழை குமரி பெண்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை திருமணம் முடித்துக் கொடுப்பது ஹஜ்ஜை விட, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை விட சிறந்த ஒரு காரியம் என்று சிலர்கள் சொல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இப்படி எந்த ஒரு செய்தியை நபி அவர்கள் கூறியதாக எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. திருமணத்தை இவர்களே தங்கள் மீது கஷ்டப்படுத்திக் கொண்டு, இந்த சமூகமே திருமணத்தை தங்கள் மீது அதை சிரமப்படுத்திக் கொண்டு இப்படியான கூற்றுகளை சொல்வதென்பது, அதற்கு இஸ்லாம் ஒருபோதும் பொறுப்பாக மாட்டார். ஏன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் திருமணங்களில் பரக்கத்து நிறைந்தது, எளிமையான திருமணங்கள் என்று சொன்னார்கள். எந்த திருமணம் எளிமையாக நடைபெறுமோ அந்த திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படித்தான் மார்க்கம் கற்று தந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு சக்தி வலிமை இருக்கிறது என்றால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். மகரை கொடுக்க முடியுமா? திருமணம் முடியுங்கள். உங்களுடைய உள்ளே வலிமை இருக்கிறதா? திருமணம் முடியுங்கள். இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் சீதனம், வரதட்சணை, கைகூலி, இவைகளுக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம். இவைகளை இந்த சமூகம் அவர்களாகவே தங்கள் மீது திணித்துக் கொண்ட ஒரு அநியாயம், அக்கிரமம், இதற்கு இஸ்லாம் ஒருபோதும் பொறுப்பாக மாட்டார். எனவே இந்த குமரி காரியங்களை, இந்த பெண்கள் குமரி பெண்களுடைய காரியங்களை காரணம் காட்டி ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயமாக அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றவாளியாகத்தான் நிறுத்தப்படுவார் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே நர்மை சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமை பெற்றிருக்கிறார்களோ, சக்தி பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவசரமாக நிறைவேற்றுவதும் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு விடயத்தை பார்ப்போம். அதுதான் பெண்களோடு சம்பந்தப்பட்ட, பெண்களுக்கு இந்த ஹஜ் என்ற வணக்கம் கடமையாவதற்கு கூடுதலான ஒரு நிபந்தனை இருக்கிறது, கூடுதலான ஒரு விதி இருக்கிறது. அதுதான் ஒரு ஒரு பெண் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறார் என்று சொன்னார். அந்த பெண் தனது பயணத்துக்காக ஒரு மகரம், ஒரு மகரத்தை அழைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மகரம் போடுதான் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். மகரம் என்பவர்கள் யார்? திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள். இவர்களை எல்லாம் திருமணம் முடிக்க கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கின்றதோ அவர்களில் எவராவது தான் ஒரு பெண் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணம் இல்ல, எந்த பயணமாக இருந்தாலும் இஸ்லாம் அவ்வாறுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், லா துஸாஃபிரில் மர்அது இல்லா மஅதி மஹ்ரம், ஒரு பெண் மகரம் இன்றி பயணம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இன்னி உரீது அன் அக்ருஜ ஃபீ ஜைஷி கதா வ கதா, இந்த இந்த யுத்தங்களுக்காக செல்வதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த யுத்தங்களுக்கு செல்வதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். எனது பெண்ணோ ஹஜ்ஜுக்காக வெளியேறி சென்று விட்டார். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், உஹ்ருஜ் மஹா, உனது மனைவியோடு, உனது மனைவியோடு நீர் ஹஜ்ஜுக்காக செல்வீராக. உமது மனைவி ஹஜ்ஜுக்காக சென்று விட்டார் என்று சொன்னால் உமது மனைவியோடு சேர்ந்து நீரும் செல்வீராக என்று நபி அவர்கள் சொன்னார்களே தவிர ஜிஹாதுக்கு செல்வதற்கு அங்கு கட்டளையிடவில்லை என்பதை பார்க்கிறோம். அந்த படையிலே சேர்வதற்கு ஏவவில்லை என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு பெண் தனது பயணத்துக்காக ஒரு மகரம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை அவருக்கு அந்த பெண்ணுக்கு செய்யலாம். ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு அளவுகோல் அல்ல இது. மாறாக ஒரு பெண் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு மகரம் அவசியம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நர்மை சகோதரர்களே, ஒரு சிலர் எப்படிப்பட்ட வாதங்களை வைத்தால், அதாவது அதிகமான பெண்கள் வருகிறார்கள் எனவே இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆபத்தும் இருக்காது, ஏனைய பெண்களோடுதான் அந்த பெண்ணும் வருகின்றால், இப்படியான வாதங்கள் எதுவுமே எழுபடாது. ஏனென்றால் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இங்கு ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். அதுதான் ஒரு பெண் மகரமின்றி பயணம் செய்யக்கூடாது என்ற இந்த சட்டம். எனவே நறுமை சகோதரர்களே, உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு பணம் இருக்கின்றது, அதே போன்று அவர் உடல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு வலிமை சக்தி இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு மாத்திரம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதாரம் தான் அந்த பெண்ணிடம் இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு ஒரு மகரம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பெண்ணு மீது ஹஜ் கடமை இல்லை. நாளை மறுமையை அல்லாஹு தஆலா அந்த பெண்ணிடம் எந்த ஒரு கேள்வியும் அது சம்பந்தமாக கேட்கப் போவதில்லை. ஏன்? அந்த பெண்ணுக்கு கடமை இல்லை. ஒரு மகரம் ஒன்று இருக்கும் பொழுது, மகரமும் கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு அங்கே ஹஜ் கடமையாகின்றது. எனவே இந்த சட்டத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ஜுடைய சில குரூப்புகளை செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய சில குழுக்களை நடாத்தக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய அந்த குரூப்புக்கு அதிகமாக ஆள்கள் தேவை என்பதற்காக, ஹாஜிகள் தேவை என்பதற்காக இப்படியான இந்த ஹதீஸை அலட்சியப்படுத்துகின்ற நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நான் அடுத்ததாக பார்க்க போவது இந்த ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக. இவ்வளவு ஒருவர் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் நிறைவேற்றுகின்ற இந்த வணக்கம், இதற்கு அல்லாஹூ தஆலா என்ன வெகுமதியை தான் வைத்திருக்கிறார்? ஏன் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டாமா இல்லையா? அல்லாஹுக்காக அதை நிறைவேற்றுகின்ற பொழுது, தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றுகின்ற பொழுது, அல்லாஹ் எனக்கு என்ன வெகுமதியை தான் இதற்கு தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் அறிந்து கொள்வதற்கு விரும்பும். எனவே அருமை சகோதரர்களே, அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال: அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா வல் ஹஜ் அல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒருவர் ஒரு உம்ராவை நிறைவேற்றுகிறார், அடுத்து இன்னொரு உம்ராவை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அந்த இடைப்பட்ட காலங்களில் அவரால் நிகழ்ந்த அனைத்து பாவங்களுக்கும் அந்த இரண்டாவது உம்ரா பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று நபி அவர்கள் கூறினார். அது எத்தனை வருடங்கள் கழித்து அவர் செய்தாலும் பரவாயில்லை, அந்த இடைப்பட்ட காலங்களில் இருந்த பாவங்களுக்கு இரண்டாவது உம்ரா பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அடுத்து சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அதற்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறில்லை. என்ன சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் எது மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ, அல்லாஹுத்தால எதை தனது மூமின்களுக்கு மிக உயர்ந்த வெகுமதியாக தயார்படுத்தி வைத்திருக்கின்றானோ, அதைத்தான் இதற்கு கூலியாக பிரதி உபகாரமாக அல்லாஹ் கொடுக்கின்றான். அதற்குரிய கூலி சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் எந்த அளவு ஒரு சிறப்பு மிக்க வணக்கம், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்வு மிக்க வணக்கம் இந்த ஹஜ் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறார். எனவே நறுமை சகோதரர்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிரவே இல்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் நபி அவர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நமது ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம் முன்கூட்டி அறிந்து கொள்வதாக இருந்தால், அந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் அதை எவ்வாறு நிறைவேற்றுமாறு நமக்கு ஏவி இருக்கிறதோ அப்படி நாம் அந்த ஹஜ்ஜை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஹஜ்ஜிலே இஹ்லாஸோடு சேர்த்து அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளுக்கு ஏற்ப அந்த ஹஜ்ஜை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்குரிய கூலி சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு ஹதீஸை பாருங்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅக யௌமி வலதத்ஹு உம்முஹு. இந்த வீட்டை எவர் ஹஜ் செய்கின்றாரோ, அவர் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது தனது மனைவியோடு இல்ல வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, தீய வார்த்தைகளை பேசவில்லை, அநாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை, பாவமான காரியங்களை செய்யவில்லை, இப்படி இவர் தனது ஹஜ்ஜை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால், அவர் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புகின்ற பொழுது அவர் அன்று பிறந்த ஒரு பாலன் ஒரு குழந்தையை போன்று ஒரு பரிசுத்தமான நிலையிலே அவர் திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அந்த அளவு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே பரிசுத்தமான நிலையிலே அவர் திரும்புகிறார். ஆனால் என்ன கவனிக்க வேண்டும், அந்த ஹஜ்ஜின் பொழுது நாம் நமது மனைவியோடு இல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டுவிடக் கூடாது, அது சம்பந்தமான எந்த ஒரு விடயத்தையும் செய்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்லாமல் தீய வார்த்தைகளை பேசுவது, தீய காரியங்களை செய்வது, இப்படி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு விடக் கூடாது. உண்மையிலே மிகவும் பொறுமை அவசியமான ஒரு இடம். பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலே கூடுகிறார்கள் என்று சொன்னால், மிக பொறுமையோடு நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நமது சிந்தனை நமது எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ், இந்த வணக்கத்தை தூய்மையாக செய்து நான் உனது திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தை பரிசாக பெற வேண்டும், இதுல என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவைகளை உனக்காக நான் தாங்கிக் கொள்வேனே தவிர நான் தவறாக பேச மாட்டேன், தவறாக நடந்து கொள்ள மாட்டேன், தீயவற்றை பேச மாட்டேன். இப்படி அருமை சகோதரர்களே, நமது எண்ணங்களை ஆழமாக நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலர் அந்த இடத்துக்கு சென்றதன் பிறகு தான் ஹஜ்ஜுக்கு வந்தேனா என்பதை மறந்து செயல்படக்கூடிய அவநிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கும். அதை நான் நிறைவேற்றுவது ஒரு உயர்ந்த வணக்கமே, பல அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேனே, இது அல்லாஹ்வால் ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அங்கு அநாகரிகமாக செயல்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, மிகவும் பொறுமையோடும் அர்ப்பணிப்போடும் நாம் இந்த வணக்கத்தை எந்த ஒரு பாவமும் கலந்து விடாமல் தூய்மையான முறையிலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அதை அமைத்துக் கொள்கின்ற பொழுதுதான் நாம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு புது மனிதனாக, ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, நமது வாழ்க்கை என்ற புத்தகத்தில் ஒரு புதிய பக்கத்தை திறந்தவர்களாக நாம் திரும்பி வருகிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸும் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக புகாரியுடைய மற்றொரு ஹதீஸை பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து கேட்கிறார், ஐயுல் அமலி அஃதல், இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அமல்களில் எது மிக சிறந்தது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பிக்கை கொள்வதுதான் அமல்களில் மிகச்சிறந்தது என்று சொல்றார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பிக்கை கொள்வது. பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், சும்மா மாதா, பிறகு என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்வது என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். பிறகு எது என்று அவர் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜும் மஃப்ரூத், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னார். எனவே நறுமை சகோதரர்களே, ஈமானுக்கு அடுத்ததாக ஜிஹாதை சொல்கிறார்கள், ஜிஹாதுக்கு அடுத்ததாக ஹஜ்ஜை சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த அளவு சிறப்பும் உயர்வும் இந்த வணக்கத்துக்கு இருக்கின்றது. எனவே என் அருமையானவர்களே, இப்படி சிறப்புகள் நிறைந்த இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவை பிரார்த்திப்பது மாத்திரமல்ல, அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், அலன் நிசாஇ ஜிஹாத், பெண்கள் மீது ஜிஹாத் கடமையா அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நஅம் அலைஹின்ன ஜிஹாதுன் லா கிதால ஃபீ, அவர்கள் மீது ஜிஹாத் கடமைதான், ஆனால் அந்த ஜிஹாதிலே போரிடுவது என்பது இருக்காது, போர் புரிவது என்பது அந்த ஜிஹாதிலே இருக்காது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹஜ் வல் உம்ரா, அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் என்று சொன்னார். எனவே இந்த ஹதீஸை செய்யப்படுத்ததன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வணக்கத்தை விடவே இல்லை என்பதை பார்க்கிறோம். எனவே இப்படி பல சிறப்புகளை கொண்ட, பல சிறப்புகள் வெகுமதிகள் நிறைந்த ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் திகழ்கின்றது. எனவே என்னருமை சகோதரர்களே, இந்த பல சிறப்புகளை கொண்ட இந்த வணக்கத்தை நாம் இஸ்லாம் எப்படி இதை நமக்கு நிறைவேற்றுமாறு சொல்கிறதோ அந்த முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது இன்றைய இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் இதோடு நிறைவு செய்வதற்கு இருக்கிறோம். இந்த தலைப்பு ஒரு தொடரான தலைப்பு, அடுத்தடுத்த தலைப்புகளில் நாம் இந்த வணக்கத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது, இதை எப்படி நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்வின் தூதர் எப்படி நமக்கு இதை நிறைவேற்றுமாறு முன்மாதிரியாக இருந்து நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள், இவைகளை பற்றிய செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இதை நாம் உங்களுக்கு இதை தொடர்ச்சியாக நடாத்துவோம். அதே போன்று சோனத்தெண்டல் என்ற இணையதளத்தில் நேரடியாகவும் அதை உங்களுக்கு பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்விகளை பொறுத்தவரையில் இந்த இதுவரை நாம பேசப்பட்டது எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏன்னா ஹஜ்ஜ பற்றி உள்ள மற்ற விஷயங்கள் அங்கே செய்வோம், வரக்கூடிய வகுப்புகளில் விரிவாக பேசுவோம். இது இது இப்ப இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்ட இன்று நாம் பேசப்பட்ட தலை இன்றைய இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் இதோடு நிறைவு செய்வதற்கு இருக்கிறோம். இந்த தலைப்பு ஒரு தொடரான தலைப்பு, அடுத்தடுத்த தலைப்புகளில் நாம் இந்த வணக்கத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது, இதை எப்படி நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்வின் தூதர் எப்படி நமக்கு இதை நிறைவேற்றுமாறு முன்மாதிரியாக இருந்து நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள், இவைகளை பற்றிய செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இதை நாம் உங்களுக்கு இதை தொடர்ச்சியாக நடாத்துவோம். அதே போன்று சோனத்தெண்டல் என்ற இணையதளத்தில் நேரடியாகவும் அதை உங்களுக்கு பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.